SBS தமிழ்.
காதலும் சாதியும் படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
மனித நேயமும் ஸ்வீதாவும் தமிழகத்தின் இதய பகுதியில் அமைந்துள்ள புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அரசின் நிர்வாக வசதிக்காக திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனங்கள் எவ்வித எல்லையுமின்றி காதல் புரிகின்றன. இங்கு குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படும் பெரும்பான்மையான திருமணங்களுக்கு சாதி என்ற எல்லை உள்ளது. ஒரு சில வாரங்களுக்கு முன் அந்த எல்லையை கடந்த மனிதநேயமும் ஸ்வீதாவும் பல அறிவாள்களையும் அனுமானிக்க இயலாத பல பொழுதுகளையும் எதிர்கொள்ள நேரிட்டது.
காலேஜ் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, அப்ப நான் சேரட்டோல தான் வருவேன், அவங்களும் சேரட்டோல வருவாங்க. அப்ப எப்ப நாங்க சும்மா பாத்துக்குவோம், நான் பேசுனது கிடையாது அவங்கள்ட்ட. பேசணும்னு ஆசையா இருக்கும், எனக்கு பயமா இருக்கும். ஆரம்பத்துல பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மேக்ஸ் புக்கு கேட்கறதுக்காக அவங்கள்ட்ட புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன், அவங்க புக்கு தரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புக்கு இருந்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்ல நான் வந்து என் நம்பர் எழுதி கொடுத்தேன், எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க போன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 154 நாள் கழிச்சு, நான் நாள் கூட எண்ணி வச்சிருக்கேன், 154வது நாள் வந்து எனக்கு போன் பண்ணாங்க. நான் தான் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்டாவே பேசணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எங்களுக்குலாம் லவ்வா மாறிடுச்சு. நான் எத்தி, அவங்க வந்து ரெட்டியா இருக்கேன், அத்தை அவங்க பெரிய கஷ்டம் அவங்க. அது வந்து அவங்க வந்து எல்லாமே அவங்க வசதியான ஒரு நார்மலான ஆளுனாலே லவ் மேரேஜ்னா பிரச்சனை பண்ணுவாங்க. இது ரொம்ப பெரிய கேஸ்ட் வேற. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க பணத்தை பண அளவுல நாங்க அவங்களோட ரொம்ப கம்மி. நாங்க வந்து ஃபைனல் இயர் முடிச்சிட்டோம். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வீட்டுல வந்து பிளான் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு ஸ்வீதாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அளவு இருக்கு அப்படின்னு. இந்த பொண்ணு என் வைஃப் வந்து சொல்லிருக்காங்க, எனக்கு இப்ப விருப்பம் இல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நானும் அந்த பொண்ணுகிட்ட சத்தியம் கொடுத்து சத்தியம் பண்ணிட்டு போயிருந்தேன். நான் ஒரு வருஷம் ஆகும், நான் வந்து சென்னையில போய் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு எல்லா வேலை வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு நான் அவனை வந்து கூட்டிட்டு போறேன், அவங்க வீட்டுக்கு 3 மந்த்ஸ் வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட பொண்ணை கூட கேட்காம மண்டபம் புக் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு மண்டபம் புக் பண்ண விட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இதுக்கு ஒரு குரூப் இருக்கு, யாரா சிக்குவாங்க அப்படின்னு ஒரு லாயர், எங்க ஊர்ல ஒரு லாயர், அவர் பேர் சொல்ல விரும்பல. அந்த லாயர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 20,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு உங்களை நம்பி நான் வந்து நான் என் ஒய்ஃபு எங்க சித்தப்பா இன்னும் ஒரு 2 பேர் பாட்டிக்கு கூட்டிக்கிட்டு நாங்க போய் கல்யாணம் எல்லாம் பண்ணி ஒரு திருவப்பூர் புதுக்கோட்டையில திருவப்பூர் மாரியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கும், அங்க நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல எல்லாமே தேட ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாவுக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு விஷயமே நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண போறமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எங்க அம்மாவுக்கு இதுல பெரிய இஷ்டம் எல்லாம் ஒன்று கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, புருஷனும் போயிட்டாங்க, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, பிள்ளையும் போனா என்ன ஆகும் அப்படின்னு எப்பயோ பண்ணிக்கோங்க, நல்லா இருந்தா சரி அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா வாழ்ந்து காட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவர் மூலமா ரெஜிஸ்டர் மேரேஜ், அந்த லாயரும் உண்மையானவரும் நம்பணும், அவர் எங்க ஊருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த ஜாதிதாங்க, ஜாதி நான் உங்க ஜாதி, நான் லாயரு உங்க ஜாதி, உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் நம்ம விழுகிறோம். இப்ப வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்ட, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா அப்பா. அவங்க அப்பா அவங்க வந்து எங்க ஊர்ல காசு கொடுத்து எங்க ஊர்ல ஹை காஸ்ட் கல்லர்னு சொல்லுவாங்க, அந்த அவங்க எங்க ஊர்ல பெரிய காஸ்ட், அந்த ஜாதிக்காரவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல ஒரு வயசான பாட்டியை விரட்டுறாங்க, உங்க பேரை எங்க இருக்கா, உங்க பேரை நாங்க கொல்ல போறோம் சரிங்களா, உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க, உங்க பேரை இப்ப இங்க வந்தாங்க எங்க இருக்காங்க சொல்லுங்கன்னு அந்த 80 வயசு பாட்டிய அவங்க மறந்துட்டாங்க. எங்க அம்மாவோட அம்மாவை
இப்ப நாங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டே இருந்தோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சுன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிட்டு போனோம், அவங்கதான் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி வச்சாங்க. அப்ப எங்க வீட்டுல வந்து என்ன பாக்கணும்னு சொன்னா பாக்க வந்து விட்டாங்க, கட்சி ஆபீஸ்லயே பாத்தாங்க. வந்துரு வந்துரு கூப்பிட்டே இருந்தாங்க. இல்ல நான் வரலன்னு சொல்லி சொன்னேன். அவங்களோட வந்துரு ரெஜிஸ்டர் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுல அவங்க வீட்டு வந்து ஆக்கு வருவாங்க மதுரையில போட்டு வந்தாங்க. அதை இது பண்றதுக்காக மதுரைக்கு போயிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வந்துட்டு இருந்தேன். பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து வந்து பஸ்ஸை மறைத்து என்னை கடத்திட்டாங்க.
சரி, இந்த பிரச்சனையை எப்படி காவல்துறை கையாண்டாங்க?
அது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து மதுரையில இருந்து புதுக்கோட்டைக்கு வந்துட்டு இருந்தோம். கேஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ரெண்டு மூணு கார்ல அடியாளுங்க எல்லாருக்கும் தரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து புல் போதையோட பஸ்ஸை மறிக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை மறிக்கிறாங்க. அன்னைக்கு மதுரை மேலூர்ல 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கோயில்ல போலீஸ்ல யாருமே இல்ல. போலீஸ் தான் அந்த பக்கம் இருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள பஸ்ஸை மறிச்சு ஏறி கத்தியோட வந்தாங்க. அவங்க அண்ணனோட திருப்பிளியோட வந்தான். எங்களுக்கு பஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. பஸ்ல உள்ள பேசஞ்சர்லாம் கத்துறாங்க. பின்னாடி எங்க ரெண்டு பேரு, எங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி கத்தியோட ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. முன்னாடி ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. அவங்க அப்பா என் கழுத்தை புடிச்சு நெருத்திக்கிட்டு இருக்காரு. என் கூட வந்தவங்களை எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. கடைசியில பொண்ணை வந்து கழுத்துல கட்டி வச்சு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. தர தர தரன்னு ரோட்ல இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மதுரை போலீஸ்ல போய் சொன்னேன். மேலூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன். அவங்க என்னமோ சொல்றாங்க, இந்த பிரச்சனை வந்து எங்க யூனிட் கிடையாது, எங்க லிமிட்ல நீங்க வந்து கீழவளவு ஸ்டேஷனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. கீழவளவுன்னு ஒரு ஊரு, கீழவளவுக்கு போனா இது எங்க லிமிட்ல இல்ல, நீங்க மேலூருக்கு போங்க அப்படின்னாங்க. மருக மேலூருக்கு போனா இது கீழவளவு தான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், ரோட்ல உட்காந்துலாம்னு முடிவு போட்டோம், போராட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. என் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்க. என்ன பண்றது, தூக்கிட்டு போயிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி தர தரனு இழுத்தா கத்திக்கிட்டு. அப்புறம் வந்து ஒரு சக்கரவர்த்தின்னு ஒரு டிஎஸ்பி மதுரைக்கு அவர் போனோம். அவர்கிட்ட நான் போய் நின்னேன், என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னாரு, என்னப்பா நீ ஆள் நல்லா திடகாச்சனமா தானே இருக்க, நல்லா ஹைட்டா ஹைட்டா இருக்க, சண்டை போட வேண்டியதானே, உங்க ஜாதிக்காரங்க தான் பெரிய வீரனாச்சு, சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு ஏன்னு கேட்டாரு. இது என்ன சினிமாவாங்க, இது என்ன சினிமாவா, 10 பேர் கத்தி கூட வந்த ஒத்தான நடிக்கிறதுக்கு. இதுதான் நார்மலான ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கை. அது என்னால அந்த மாதிரிலாம் ஃபைட்லாம் பண்ண முடியாது, ஏன் உயிர் தான் போகும், அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, கடத்தினது 7:30 ஏன் மத்தியானம் ஒரு 4 மணி போல கடத்துறாங்க. எஸ்பி சாரோட வீட்டுல போயிருந்தேன்னா, டிஎஸ்பி சாரோட வீட்டுல போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சாங்க சார். 3 மணி நேரத்துல 7:30 நியூஸ் வந்துருச்சு. பொண்ணை தூக்கிட்டாங்க, பொண்ணு இருக்காங்க, சேஃபா தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அப்பா வந்து கரூர்ல ஒரு வீட்டுல வச்சு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. கரூர் கூப்பிட்டு போயிட்டாங்க மதுரையில இருந்து. 3 மணி நேரத்துல கரூர் போயிட்டு வெள்ளி அணைன்னு ஒரு ஊரு, அங்க வந்து அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுல பொண்ணை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட போகாத அந்த ஜாதிக்காரங்களே இப்படிதான் அப்படின்னு. அடுத்த 3 மணி நேரத்துல 4 மாவட்டத்துக்கு எஸ்பிக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தனிப்படை அமைச்சு இந்த கட்சியில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி நான் உயிர் வாழ உயிர் என் உயிரே இருந்திருக்காரு அவங்க மட்டும் இல்லாட்டி. பஸ்ல வந்து என்னையதான் அவங்க காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து எல்லாம் கண்டுபிடிச்சு பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சேர்த்து வைக்கிற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல தம்பி, நீங்க வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்க கட்சி ஆட்சிட்டு ஒரு 10 நாள் இருந்தோம் புதுக்கோட்டையில. அப்ப வந்து அவங்க ஃபேமிலியில உள்ள ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்தாங்கன்னா செய்யுங்களேன், ஃபேமிலியில உள்ளவங்க 10 பேர் மட்டும் அங்க இருப்பாங்க. ஆனா ரோட்ல 10 கார்ல ரோட்ல ஃபுல்லா அடியாள தான் நிக்கிறாங்க. எதுக்காக சார் அவங்க அடியாளை கூட்டு வரணும், சேர்த்து வைக்கிறதா இருந்தா இப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது சார். இப்ப வந்து இப்போ பொதுவாக ரோடு நடந்து போனோம்னா ஒரு ஹைட்டா வெயிட்டா ஒரு 4 பேர் குரூப்பா வந்தாலே நமக்கு பயமா இருக்கும், ஒரு உயிர் பயம் வரும்ல. எனக்கு நிறைய தடவை வந்துருக்கு. நான் தனியா அங்கிட்டு போனோம்னா வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்மள யாரு போட்டுருவாங்களோ எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப ஒரு இதா போக வேண்டியதா இருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. எனக்கு இந்த ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா, ஒரு மனுஷன் நிம்மதியாவே இந்த ஜனநாயக நாட்டுல வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எனக்கு ஒண்ணு. நாங்க வந்து தாழ்ந்த ஜாதிக்காரங்கன்னா நீங்க என்னன்னா சொன்னீங்களா, நாங்க எந்த விஷயத்துல தாழ்ந்து போயிட்டோம், முதல்ல இந்த தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பேசிய மூல நிப்பாட்டணும், இயல்பிய மூலம் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல நாங்க தாழ்ந்தோம், நாங்க என்ன விஷயத்துல நாங்க தாழ்ந்தோம், நாங்க என்ன படிக்கலையா? எங்க ஊர்ல இருக்கிற உயர் ஜாதிக்காரங்க அவங்க எல்லாம் 10வதோட நிப்பாட்டிட்டு சிங்கப்பூர்ல போய் குப்பை அடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பாலிடெக்னிக்கா இருந்தாலும் சரி, ஐடியா இருந்தாலும் சரி, டிப்ளமோ டுவெல்த்தா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நிலைமையில நாங்க இருக்கோம். நாங்க எந்த விதத்துலயுமே நாங்க தாழ்ந்து போகல, அதான் நிறுத்த சொல்றேன். அதுக்கப்புறம் அடியாளுங்களோட போயிட்டு கத்திய காட்டி கத்தியெல்லாம் எங்க ஊர்ல உள்ள பெரிய பெரிய ரவுடியெல்லாம் அவங்க அப்பா காசு கொடுத்து எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு. ஐயா அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. தாழ்த்தப்பட்டவங்க சொல்றமே, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுப்போம், அவங்களை கொஞ்சம் உயர்த்தி காட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. தாழ்த்தப்பட்டவன் இந்த இடத்துல என் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துக்க அப்படின்னு அவங்களை கொல்லதான் பாக்குறாங்க. இத்தனை இடத்துல எங்களை தேடினாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அப்ப போனா சில மாப்பிள்ளை உயிரோட இருக்கியா அப்படின்னு கேக்குறானுங்க. அந்த அளவுக்கு என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட என்னாலும் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே போச்சு. என் ஃப்ரெண்ட்ல போய் மிரட்டி அவனுக்கு வேலை போய் இப்ப அவன் அடுத்தடமா நின்றுட்டு இருக்கா, என்னால நான் என்ன பண்ண முடியும்?
வீட்டில் எப்படி இது இந்த பிரச்சனையை வந்து கையாண்டுருக்கலாம், உங்கள் வீட்டு உங்கள் அப்பா அம்மா எப்படி இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க
நீங்கள்? அவங்க காம்ப்ரமைஸாக பேசிக்கலாம் சார், இவ்வளோ பிரச்சனை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சி இது பண்ணுறாங்க, ரொம்ப பயமாக தான் இருக்குது. சேஃபாக இருக்கும் எப்படி என்ன பண்ணுவோம்னு
தெரியுங்க. இது மொத்தம் நாட்டில் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஜாதி ஆதிக்கம் உள்ள இந்த தமிழ்நாட்டுல ஏண்டா பிறந்ததுன்னு ஒவ்வொரு நொடியும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு கஷ்டங்களை வந்து எங்களை மாதிரி கலப்பு திருமணம் பண்ணவங்க இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. என்ன பொழப்பு இது இதெல்லாம்? இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு நாங்க விரும்பவே இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா நீங்க நிறைய இடத்துல சொல்லுங்க, ஏன்னா கலப்பு திருமணம் பண்ணவங்க இந்தியாவில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அவங்க வந்து தாவணும் தண்ணி வெளிநாடு போகணும்.
எல்லையற்று நீளும் காதலுக்கும் எல்லை கொண்டு சுருங்கும் சாதிக்கும் ஏன் இந்த முரண்பாடுகள்? இந்த எல்லை எங்கே வரையறுக்கப்பட்டது? எவர் வகுத்தது? அந்த வரையறைக்குள் ஏழை பணக்காரன் உண்டா? அந்த எல்லை யாரை உயர்த்துகிறது, எவரை உதாசீனப்படுத்துகின்றது? பொறுத்திருங்கள், அந்த எல்லையையும் தீண்டிடுவோம்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசர்.
இதே போன்ற நிகழ்ச்சிகளை சபிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.